భూమిరా పొదలో వాయు కన్మనో బుద్ధిరేవచ అహంగారైదీయం మే భిన్నా ప్రగతిరట్టదా అపరేయం ఏతస్తు అన్యాం ప్రగతిం విద్ధి మే పరాం జీవభూతాం మహాబాహో యయేదం ధార్యతే జగత్. సప్తమోధ్యాయ తత్ర పంచమ శ్లోక. ఇత పూర్వం భగవత జ్ఞానం దేహం సమిజ్ఞానం వక్ష్యామి ఇది ప్రతిజ్ఞాతం. తాచ జ్ఞానస్య ఫలం తావత్ యస్య జ్ఞానే సతి జ్ఞాతవ్యం కిమపి నాస్తి ఏదాచ జ్ఞానేన సర్వ విజ్ఞానం భవతి ఇది ఉక్తమస్తి. తదనంతరం తాచ జ్ఞానస్య స్తుతిరపి కృతా వర్తతే అత్యంత దుర్లభమిదం ఇది. తత్ర భగవతః తత్వం వక్ష్యామి ఇది ఉక్తం కిల, తాచ తత్వం అత్ర బోధ్యతే భగవత్తత్వం. భగవతః స్వరూపం ద్వేధా వర్తతే, స్వభావః అనంతరం స్వరూపం చ. తత్ర స్వభావాఖ్య ప్రకృతి అట్టదా భిన్నా వర్తతే ఇది. తాచ అట్టదా భిన్నా ప్రకృతి భూమి ఆపః అనలః వాయుః కం వాయుః ఇది పంచాని పంచభూతాని. తదనంతరం మనః బుద్ధిః ఏవ చ అహంకారః ఇది మనోబుద్ధిరహంకారయోః స్వరూపం ప్రదర్శితం. ఏతావత్ ప్రకృతిః అట్టదా భిన్నా స్వభావాచ ఉక్తా అస్తి. ఏతాదృశీ ప్రకృతిః అపరా ప్రకృతిః. అపరా ప్రకృతిః ఇత్యస్య జడా ప్రకృతిః ఇత్యర్థ. యతః ఏతాదృశ ప్రకృత్యా జాతం సమస్తం జడ ప్రపంచ ఏవ, పరంతు చేతన ప్రపంచ వర్తతే జగతి తత్కథముత్పన్నం ఇది చేత్, తత్ర క్షేత్రజ్ఞలక్షణ ప్రకృతిః భగవతః స్వరూపమేవ తత్ ఇది అనంతరం ఉక్తవంతి. అపరేయం ఏతావత్పర్యంతం పూర్వం అట్టదా భిన్నా యా ప్రకృతిః అభిహిత సా ప్రకృతిః అపరా ప్రకృతిః. మదీయం స్వరూపం పరా ప్రకృతిః. మదీయం స్వరూపం కిం ఇది చేత్ ఇతస్తు అన్యాం ప్రకృతిం, ఇతస్తు పూర్వోక్త ప్రకృతయః భేద భిన్న అన్యా ప్రకృతి తం ప్రకృతిం తాం ప్రకృతిం విద్ధి మే పరాం తాచ ప్రకృతి జ్ఞాతవ్యా. సా ప్రకృతి పరా ప్రకృతి, పూర్వం యా ప్రకృత ప్రకృతి ఉక్తా సా అపరా ప్రకృతి, ఏం తో పరా ప్రకృతి. జీవభూతాం అసహ స్వరూపం కిం, జీవభూతాం జీవస్వరూపాం మహాబాహో ఏదాది జీవస్వరూపేణైవ చైతన్యస్వరూపేణైవ ఇదం సర్వం జగత్ ధార్యతే విధార్యతే తస్మాద్ధేతో ఇయం పరా ప్రకృతి ఇది. అనంతరం పరాప్రకృతేః స్వరూపం భగవతః స్వరూపం అస్మిన్ శ్లోకే ఉక్తమస్తి. ఇత పూర్వం అపరా ప్రకృతేః స్వరూపం ఉక్తం, తది ఈశ్వరస్య స్వభావః అయం ఇదం తు స్వరూపం. స్వరూపం ఇత్యస్య త్వమేవ రూపం, సయేవ ఈశ్వర జీవరూపేణ వర్తతే చైతన్యాత్మనా తయోః అభేదః వర్తతే ఇతి కృత్వా మదీయం స్వరూపమిదం ఇతి ఉక్తమస్తి. ఇది అంజావద మంత్రం శ్లోకం ఏడావద అధ్యాయత్తిల భగవాన్ జ్ఞానం దేహం సవిజ్ఞానం వక్ష్యామీని ఆరంభించు என்னுடைய தத்துவத்தை சொல்லுகிறேன் அப்படின்றார். பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, உலகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடியதான ஒரு தத்துவம். உலகம் எல்லாம் அவர் தான். அவர் தான் சொன்னா எப்படி, நான் எல்லாம் என்ன கல் மண்ணும் செவரம் தூணும் இருக்கு இதெல்லாம் பகவான் எப்படி நம்ம நம்புறது, நீர் பாட்டுக்கு சொல்லுற எல்லாம் நான் தான் அப்படின்னா நீர் எப்படி அப்படி சொல்றதுக்காக என்னுடைய தத்துவம் சொல்லணுங்கிறதா நான் உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கேன்ப்பா. எப்படி படைச்சிருக்கேன், என்னிடத்துல ரெண்டு பிரகிருதி இருக்கு. ரெண்டு பிரகிருதியில ஒரு பிரகிருதி என்னுடைய ஸ்வபாவம், இன்னொரு பிரகிருதி என்னுடைய ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா நானே, ஸ்வரூபத்தில் வித்தியாசம் ஒன்றும் இருக்க முடியாது. என்னுடைய சைத்தன்யம் நான் தான், அந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் ஜீவரூபமாக நான் இருக்கேன், அதான் ஸ்வரூபம்ங்கிறது. அதான் உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தான பிராணிகளுடைய சரீரத்தில் இருக்கிற ஜீவமாக நானே இருக்கேன், அதான் ஸ்வரூபம். அது என்னுடைய ஸ்வபாவம் என்ன, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, என்னிடத்தில் இருக்கிற சக்தி என்ன, அந்த சக்தி தான் ஸ்வபாவம். அந்த சக்திக்கு மாயான்னு பேர். மூணு குணங்களோடு கூடியிருக்கு. அந்த மாயிலேருந்து நிறைய பதார்த்தங்கள் உண்டா இருக்கு, சில பதார்த்தங்கள் உண்டா இருக்கு, அவைகளும் சில பதார்த்தங்களை உண்டு பண்ணி இருக்கு. அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எட்டு நான் பிரித்து சொல்லியிருக்கேன். அது என்னது? பஞ்சபூதங்கள், மனசு, புத்தி, அகங்காரம். இந்த எட்டும் காரணம்னு வச்சுருக்கார். ஏன்? அதுலேருந்து நிறைய பதார்த்தங்கள் உண்டா இருக்கு, அதனால் அவைகளையும் காரணம்னு நான் சொல்றேன். இப்படி எட்டு பதார்த்தங்களுடைய கூட்டம் இருக்கு, அதுக்கு மூல பிரகிருத்தின்னு பேர். அது ஒரு அபரா பிரகிருத்தின்னு பேர் வச்சிருக்கேன். இதுலேருந்து எல்லா விதமான ஜட பதார்த்தங்களும் உண்டா இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்னாலையும் மனசு புத்தி அகங்காரத்தினாலையும் என்ன உண்டா இருக்கு? எல்லாம் ஜட பதார்த்தங்கள்லாம் உண்டா இருக்கு. இது அபரா பிரகிருத்தின்னு பேர். அதற்கு பிறகு என்னிடத்துல என் ஸ்வரூப பூதமாக இருக்கக்கூடியதான ஒரு பிரகிருதி, அதான் ஜீவன் என்று பெயர். இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஜீவன் நெருக்கத்தொட்டு தான் சரீரம் நிற்கிறது. பிராணம் சரீரத்தில் நிற்கிறதுக்கு நிமித்தம் நான் தான். நான் இஷ்டப்படுற பரியந்த இந்த சரீரத்துக்குள்ள பிராணம் நிற்கும். நான் கிளம்புற காலத்தில் கிளம்பிடும். ஏ அதான் சொல்லுங்கள், எஸ்மின் மகா உத்கிராந்த் உத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் மகா பிரதிஷ்டே பிரதிஷ்டாஸ்யாமி சித பிராணம் அத்ருஜதா. நான் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கணும், நான் கிளம்புறது வந்து இவரும் கிளம்பணும் அப்படின்னு ஒரு தோழன் வேணும் நினைச்சுட்டு பிராணனை சிருஷ்டித்தார். ஆகையால் இந்த பிராணம் இது வரைக்கும் இருக்கும், அவர் இஷ்டப்படுற பதியம் தான். அந்த ஜீவன் இருக்கானே அவன் என்னுடைய ஸ்வரூபம் தான், சைத்தன்யம் தான். நான் மாயையில் சேர்ந்திருக்கேன், அவரே அந்த கரணத்தை சேர்ந்துருந்தா அவரை ஜீவன் சொல்லிக்கிறேன். இந்த சரீரத்தில் இருக்கிறது என்ன? ஒரே சைத்தன்யம், என் ஸ்வரூபம் தான். அப்படி ஜீவபூதம் மகாபாஹோ, அந்த ஜீவன் இருக்கத்தோட்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் தரிக்கப்படுகிறது. இவரால் தான் இந்த பிரபஞ்சமே நிற்கிறது. இவனுக்கு புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் இந்த சுகதுக்கங்கள்லாம் வேணும், அதுக்கு தகுந்ததான பொருளை
பண்ணியிருக்கேன். வித்தியாசம்
இல்லை. ஜீவரூபமாக ஜீவரூபம் பவதீதி ஜீவபூதம், ஜீவனாக இருக்கிறான் என்று ஜீவபூதம், ஜீவஸ்வரூபம்னு அர்த்தம். அப்படி இருக்கே ஜீவபூதம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகத் அப்படின்னு இந்த உலகமெல்லாம் அந்த ஜீவஸ்வரூபத்தினால்தான் தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப பாட்டியம் பாபம் அபரேயமிதி, அபரா ந பரா, பராப்பிரகிருதி இல்லை. எது கீழே சொன்னது? நிக்ரட்டா, அது நிக்ரட்டமான பிரகிருதி. ஏன்னா ஜடமா இருக்கிறதுனால் அசுத்தா, இது அசுத்தமா இருக்கு. அசுத்தமா இருக்க அனர்த்த கரி, இந்த பிரகிருதி எப்பொழுதுமே அனர்த்தத்தை உண்டு பண்றது. ஏன்னா விஷயங்கள் நல்லா இருக்குன்னு பார்க்கிறோம், அதுல மனத்தை செலுத்துகிறோம், காமம் உண்டாகிறது, அதை அடையிறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுகிறோம், அந்த வழியில புண்ணிய பாபங்கள் பண்ணுகிறோம், மறுபடியும் சம்சாரத்தில் பந்திக்கப்படுகிறோம். ஆகையால் இது அனர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியதான பிரகிருதி. அனர்த்தம்னா என்ன பண்றது? சம்சார பந்தனாத்மிகா, ஒவ்வொரு மனுஷனும் சம்சாரத்துல கட்டி விடுறது. சம்சாரம்னா என்னது சார்? பிறவை இறப்பே, பிறவை இறப்பே, இதுதான் சம்சாரம். ஒரு புண்ணிய மன்னிதேன்னா புண்ணிய மன்னிதே சர்க்கலோகத்தில் அனுபவிக்கிறேன், மறுபடியும் பூலோகத்துக்கு வரேன், என்ன பண்ணுறது? அப்படியே மோட்சத்தை அடைய முடியாதா? கிடையாது. மனுஷ ஜென்மாவாக எடுத்துன்னு மறுபடியும் வேதாந்தம் வாசிச்சு அதுக்கப்புறம் தான் மோட்சத்தை அடைய முடியும். ஆனால் மறுபடியும் பிறப்பு. மனுஷனாக பிறந்தா அவனுக்கு கஷ்டங்கள்னு பாருங்கோ, அது சொல்லவே முடியாது. எப்போ கஷ்டம் வருது, எந்த கஷ்டம் வருது சொல்ல முடியாது. கஷ்டமே இல்லாத மனுஷனு யாரையுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துட்டுதான். ஒரு கட்டம் உங்களுக்கு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவன் நன்னா இருக்கானேன்னு பொறாமப்படுவா, அதனால மனக்கு மனசு கவலை இருக்கும். இவன் இந்த கட்டமே இல்லாம இருக்காது. ஆகையால் எங்கே பிறந்தாலும் கட்டம் தான், பிறவியே சம்சாரம். ஆகையால் சம்சார லட்சணா, சம்சார பந்தனாத்மிகா, இந்த சம்சாரத்தை நம்மளை பந்திக்கிறது. இது இயம் அதா அத்தியாகா யதோக்தாயா கீழ் சொன்னதை விட அந்யாம் விசுத்தாம் பிரகதிம், இதை விட இன்னொரு பிரகிருதி. அது அசுத்தம், இது விசுத்தம். அபரா பிரகிருதி அசுத்தம், பரா பிரகிருதி விசுத்தம். பிரகிருதி மம ஆத்ம பூதாம், மம ஆத்ம பூதாம் மத்ஸ்வரூப பூதாம், ஆத்மான கூட்டஸ்தம்னு அர்த்தம். அந்த கூட்டஸ்த லட்சணமா இருக்கக்கூடியது என் ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் வித்தி மே பராம் பிரகிருஷ்டாம் ஜீவபூதாம் ஜீவயதி சேதயதி தேகம் இது ஜீவஹா தத்ரூபாம். எல்லாத்தையும் சரீரத்தில் இருக்கக்கூடியதான சகல அவயவங்களையும் சைதன்யமாக ஆக்குகிறது. ஆகையால் இதுக்கு ஜீவயதி, அதனால ஜீவபூதாம் ஜீவஹா அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் ஜீவபூதாம். அதான் க்ஷேத்ரஜ்ஞ லட்சணம். இந்த ஸ்வரூபத்துக்கு நாம் ஜீவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்ல போறேன். 13 அத்தியாயத்தில் இவருக்கே ஒரு க்ஷேத்ரஜ்ஞன்கிற பேருன்னு சொல்ல போறான். அப்படி பிராணதாரண நிமித்த பூதாம் என்ன, இந்த சரீரத்துக்குள்ள பிராணம் தரிக்கிறதுக்கு பிராணம் இருப்பதற்கு இவர் தான் நிமித்தம். தேகத்திய பிராணதாரணே ஜீவஹா நிமித்தா, ஜீவன் தான் நிமித்தன். அதனால இந்த பிராணம் சரீரத்தில் இருக்கணும்னா எதனால, அந்த ஜீவன் இருக்கணும், அப்பதான் இது. அதனால பிராணதாரண நிமித்த பூதாம் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். ஹே மகாபாஹோ, யயா பிரகிருத்தியா, எந்த ஜீவரூபமான பிரகிருத்தினால இதம் தாரியதே, இந்த உலகமெல்லாம் ஜெகதந்தப்பாதின அப்ரவிட்டயா, உலகத்துக்குள்ள இருந்து கொண்டு இவைகள்லாம் காணப்படுகிறது தரிக்கப்படுகிறது. அந்த பரமாத்மா உலகத்துக்குள்ள இருக்க தொட்டு தான் நமக்கு என்ன ஆகுது, எல்லா பதார்த்தமும் தரிக்கிறது, எல்லாமும் இருக்கு. இல்லைன்னா உதுந்து போயிடும், ஒவ்வொரு அவயவும் தனித்தனியா உதுந்து போயிடும். ஏன், அந்த ஜீவன் இல்லைன்னா. அதே போலயே உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜட பதார்த்தங்கள்லயும் அந்த சைதன்ய சம்பந்தம் இல்லைன்னா அந்தந்த காரியம் நெருப்பு எரிக்காது, காத்து அசையாது, தூணானது எல்லாத்தையும் தாங்காது, எல்லாத்துக்கும் அங்கே உள்ள இருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபம் தான். ஆகையால் அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினால்தான் சகலமும் அப்படி அப்படி நிற்கப்படுகிறது. அந்தந்த வேலை அது செய்யறதுன்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் சரீரத்தில் இருக்கும் பொழுது பிராணனை தரிக்கிறதுக்கு நிமித்தமா இருக்க பொழுது ஜீவன் சொல்றேன், அந்த சைத்தன்யம் தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு. ஆமா, எங்கும் சகல பிரபஞ்சத்திலையும் வியாபித்துக் கொண்டிருக்க கூடியதான சைத்தன்யம். போறத சொல்லலையேனா, எதனால இவைகள்லாம் தரிக்கப்படுகிறதுன்னு தானே சொன்னேன். போறது ஜீவனா சரீரத்தை
போகாது,
சைத்தன்யத்தை போறதுன்னு ஸ்லோகத்துல சொல்லவே இல்லையே, எங்கேயும் சொல்லவே இல்லையே. எதனால உலகமானது தரிக்கப்படுகிறதோ அது என்னுடைய ஸ்வரூபம், அவ்வளவுதான் சொன்னோம் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கு மேல சைத்தன்யம் போறது அப்படிங்கிறது நான் இங்க சொல்லல, சொன்னா கேட்டு இருக்கணும். அது இங்க ஒண்ணு